சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 15, 2024. தலைப்ப: கடவுள் மனிதனை காப்பவர். கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா, எசேக்கியேல். கர்த்தர் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடம் கூறுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுயதேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பவனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரோ அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சங்கீதம்: கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உபாகமம்: உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். தானியேல். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதின் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடுத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜசமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். ஏசாயா. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய்கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஆவியானவர் ஒவ்வொரு பொருளையும் முறையாக ஊட்டி உட்டுத்துகிறார். அது ஆன்மீக படைப்பின் வரிசையில் தோன்றும். இவ்வாறு கடவுளின் தந்தையையும் தாய்மையையும் மென்மையாக வெளிப்படுத்துகிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால் பராமரிக்கப்படுகிறான். தெய்வீக கொள்கை. பூமி கடவுளின் கட்டளையின்படி மனிதனின் பயன்பாட்டிற்கான உணவை கொண்டு வருகிறது. இதை அறிந்த இயேசு ஒருமுறை கூறினார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர் தனது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருதாமல் அனைவருக்கும் தந்தை மற்றும் தாயாகிய கடவுளை அங்கீகரிக்கிறார். லில்லிகளைப் போல மனிதனுக்கு உணவளித்து ஒட்டுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன சாப்பிடலாம் அல்லது என்ன குடிப்பீர்கள் என்று குறைவாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலுக்கு நீங்கள் எதை ஒட்டுத்துவீர்கள் என்ற குறைந்த சிந்தனை. நீங்கள் கனவு காண்பதை விட வளரும் தலைமுறையின் ஆரோக்கியத்திற்கு அதிகம் செய்யும். நாம் புத்திசாலித்தனமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் விஷயத்திற்கு அதிக புத்திசாலித்தனத்தை காரணம் காட்டக்கூடாது. ஆனால் குறைவாகவும் குறைவாகவும் இருக்க வேண்டும். மொட்டு மற்றும் மலரை உருவாக்கும் தெய்வீக மனம் மனித உடலை அல்லிக்கு உடுத்துவது போல அக்கறை கொள்ளும். ஆனால் தவறான மனித கருத்துகளின் சட்டங்களை திணிப்பதன் மூலம் கடவுளுடைய அரசாங்கத்தில் எந்த மனிதனும் தலையிட வேண்டாம். வாழ்க்கையை பற்றிய நமது தவறான பார்வைகள் நித்திய நல்லிணக்கத்தை மறைத்து நாம் புகார் செய்யும் தீமைகளை உருவாக்குகின்றன. இயேசு தம் சீடர்களுக்கு உணவு தயாரித்திருந்தால் அது வாழ்க்கையை அழிக்க முடியாது. உண்மை என்னவெனில், உணவு மனிதனின் முழுமையான வாழ்க்கையை பாதிக்காது. மேலும் கடவுள் நம் உயிர் என்பதை நாம் அறியும் போது இது சுயமாக தெரிகிறது. பாவமும் வியாதியும் ஆன்மாவின் அல்லது ஜீவனின் குணங்கள் அல்ல என்பதால் அழியாமையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நமது தற்போதைய புரிதலுக்கு அப்பால் முயற்சி செய்வது முட்டாள்தனம். நாம் பூரணத்துவம் மற்றும் ஜீவனுள்ள ஆவியின் தெளிவான புரிதலை பெறும் வரை சாப்பிடுவதை நிறுத்துவது முட்டாள்தனம். அந்த சரியான புரிதல் நாளில் நாம் வாழ்வதற்காக சாப்பிட மாட்டோம் அல்லது சாப்பிட வாழ மாட்டோம். உணவு மனம் மற்றும் உடலின் இணக்கமான செயல்பாடுகளை சீர்குலைக்கிறது என்று மனிதர்கள் நினைத்தால் உணவையோ அல்லது இந்த எண்ணத்தையோ கைவிட வேண்டும். ஏனெனில் தண்டனை நம்பிக்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது எதுவாக இருக்கும்? இந்த முடிவை கிறிஸ்தவ அறிவியலுக்கு விட்டுவிட்டால் இந்த நம்பிக்கை மற்றும் ஒவ்வொரு தவறான நம்பிக்கை அல்லது பொருள் நிலை ஆகியவற்றின் மீது மனதின் கட்டுப்பாட்டின் சார்பாக இது வழங்கப்படும். நித்திய நல்லிணக்கத்தை பாதுகாக்க இயேசுவின் முன்மாதிரியிலிருந்து எந்த உதவியும் தேவைப்படாத மேசியாவை போன்ற ஒரு பெரிய வேலை தனக்காக அல்லது கடவுளுக்காக செய்யப்பட்டது என்று நம்புவது துரோகத்தின் வகையல்லவா? ஆனால் மனிதர்களுக்கு இந்த உதவி தேவைப்பட்டது. இயேசு அவர்களுக்கு வழிகாட்டினார். தெய்வீக அன்பு எப்பொழுதும் சந்தித்தது மற்றும் எப்போதும் ஒவ்வொரு மனித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். மனிதகுலம் மற்றும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை இயேசு வெளிப்படுத்தினார் என்று கற்பனை செய்வது நன்றாக இல்லை. இயேசு உடல்நிலையின் இயலாமையையும் அதேபோல் ஆவியின் எல்லையற்ற திறனையும் வெளிப்படுத்தினார். இதனால் தவறான மனித உணர்வுகள் அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவியது. உடல் அமைப்பு மற்றும் சட்டங்களை பற்றி எவ்வளவு குறைவாக கூறப்படுகிறதோ, மேலும் தார்மீக மற்றும் ஆன்மீக சட்டங்களை பற்றி எவ்வளவு அதிகமாக சிந்தித்து பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வாழ்க்கை தரம் உயரும், மேலும் மனிதர்கள் இயலாமை அல்லது நோயிலிருந்து அகற்றப்படுவார்கள். நம் முன்னோர்கள் உண்ட எளிய உணவுகள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவியது என்று நாம் கூறுகிறோம், ஆனால் அது தவறு. இந்த காலகட்டத்தில் அவர்களின் உணவு டிஸ்பிசியாவை குணப்படுத்தாது. தலையில் சுகாதார விதிகள் மற்றும் வயிற்றில் மிகவும் செரிமான உணவு இன்னும் டிஸ்பிப்டிக்ஸ் இருக்கும். தனிப்பட்ட கருத்துக்கள் மேம்படும் வரை மற்றும் மரண நம்பிக்கை அதன் பிழையின் ஒரு பகுதியை இழக்கும் வரை நம் காலத்தின் பல பெண்மை அரசியலமைப்புகள் ஒருபோதும் வலுவாக வளராது. டிஸ்பெசியாவிற்கு சிகிச்சை தேடுவதில் எந்த விஷயத்தையும் கலந்தாலோசிக்கவும், உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளதை சாப்பிடவும். மனசாட்சிக்காக எந்த கேள்வியும் கேட்கவில்லை. உயிரும் புத்திசாலித்தனமும் பொருளில் உள்ளன என்ற தவறான நம்பிக்கையை அழித்து தூய்மையான மற்றும் சரியானவற்றில் நம்மை நாமே விதைக்க வேண்டும். கடவுள் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார் மற்றும் மக்களை உருவாக்குகிறார். தாது, காய்கறி மற்றும் விலங்கு பொருட்கள் என்று அழைக்கப்படுபவை காலை நட்சத்திரங்கள் ஒன்றாக பாடியபோது இருந்ததை விட நேரம் அல்லது பொருள் கட்டமைப்பில் இப்போது இல்லை. மனம் பூமியில் இருப்பதற்கு முன்பே வயலின் செடியை உருவாக்கியது. மனிதர்கள் கடவுள் மற்றும் மனிதனை பற்றிய சரியான பார்வைகளை பெறும்போது முன்பு கண்ணுக்கு தெரியாத பல படைப்புகள் காணப்படுகின்றன. வாழ்க்கையே ஆவி என்பதை நாம் உணரும்போது பொருளிலும் அல்லது பொருளிலும் இல்லை, இந்த புரிதல் சுய முழுமையாக விரிவடையும். எல்லாவற்றையும் கடவுளில் காணலாம். நல்லது, வேறு எந்த உணர்வும் தேவையில்லை. நாம் கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீகத்தை அடையாளம் காணும்போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம். பூமி மற்றும் வானம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் கர்த்தராகிய ஆண்டவர் பூமியையும் வானங்களையும் பூமியில் தோன்றியதற்கு முன்பு வயலின் ஒவ்வொரு செடியையும் அது வளருவதற்கு முன்பு வயலின் ஒவ்வொரு மூலிகையையும் படைத்தார். கடவுள் எல்லாவற்றையும் மனதின் மூலம் உருவாக்குகிறார். பொருள் மூலம் அல்ல, செடி வளர்கிறது. விதை அல்லது மண்ணால் அல்ல, மாறாக வளர்ச்சி என்பது மனதின் நித்திய ஆணை. ஆன்மாவானது மனதின் அறிவியலின் மூலம் செயல்படுகிறது. மனிதனை ஒருபோதும் நிலத்தை உழச் செய்யாது, அவனை மண்ணை விட உயர்ந்தவனாக ஆக்குகிறது. இதை பற்றிய அறிவு மனிதனை புல்வெளிக்கு மேலே, பூமி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கு மேலே நனவான ஆன்மீக நல்லிணக்கத்திற்கும் நித்தியத்திற்கும் உயர்த்துகிறது. இங்கே ஈர்க்கப்பட்ட பதிவு ஆரம்பம் அல்லது முடிவு இல்லாமல் இருப்பது பற்றிய அதன் கதையை மூடுகிறது. உருவாக்கப்பட்ட அனைத்தும் கடவுளின் செயல், அனைத்தும் நல்லது. கடவுள் என்பது உயிர் அல்லது புத்திசாலித்தனம். இது விலங்குகள் மற்றும் மனிதர்களின் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி பாதுகாக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.